வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜனவரி மாதம் 3 2026 முதல் வார நிகழ்ச்சி என்ற வகையிலே எமது நேர்கள் அனைவருக்கும் மகிழ்வான புது வருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே முத்தமிழோசை வானொலி மகிழ்ச்சி அடைகின்றது. உங்களுடைய வாழ்விலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பழைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. விளை தகையான் வேண்டி இருப்பர் செழுதகையார் கேளாது நட்டார் செய்யன். விளை தகையான் வேண்டி இருப்பர் செழுதகையார் கேளாது நட்டார் செய்யன். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். பழமையான நண்பர் தம்மை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு வினையை தம் உரிமையால் கேளாது செய்தாராயின் அறிவுடையார் அதனை விரும்பப்படும் தன்மை பெற்று அவரை தமக்கு வேண்டியவராக கொள்வார் என தேவனேய பாவாணர் விளக்கம் தருகிறார். ஒரு நெருங்கிய நண்பருடன் கலந்து ஆலோசிக்காமல் நண்பன் ஏற்றுக்கொள்வார் என்னும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு செயலை செய்தால் நெடுநாள் பழகிய உரிமையால் அச்செயலை விரும்பிக் கொள்வதனோடு பழகிய நட்பினை போற்றிக் கொள்ளுவர். விளைதகையான் வேண்டி இருப்பர் செழுதகையார் கேளாது நட்டார் செய்யன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிலைத்திடலாமே சிலர் வந்ததே அன்பை சொல்லி ஆசையுள்ளம் தொழிலே. செடியில் மழையின் துளியை போதவே எங்கள் விழியில் ஆனந்தத்தின் நீரமே. உடைப்பிடிக்கும் தென்னை மரம் நமது குணம் சொல்லியதே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று. அண்மையிலே இலங்கை திருநாட்டிலே இடம்பெற்ற தேசிய பேரிடர் பலரை காவு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மனிதத்துக்கு மதம் இல்லை, மொழி இல்லை, நாடுகள் இல்லை, இவை அத்தனையும் தாண்டிய ஒன்றுதான் என்பதை சில நினைவுகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் கலந்து சிறப்பிப்பதற்காக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி.
மனிதத்திற்கு மதம் இல்லை, இனம் இல்லை, சாதி இல்லை, பால் இல்லை, நாடு இல்லை, நிறம் இல்லை, மொழி இல்லை, வர்க்கம் இல்லை, ஆனால் ஈரம் இருக்கின்றது. இது மனிதநேயம் பற்றிய ஒரு கதை. பதிலை நகரை அண்டிய மலையொன்று சரிந்திருந்தது. அது இரண்டாவது நாளோ மூன்றாவது நாளோ என்பதை கூட கவிஷினால் அடையாளப்படுத்த முடியவில்லை. நேரம் கசங்கி விட்டிருந்தது. இடிபாடுகளின் இருட்டின் கீழ் சிக்கியபடி தன்னை அமைதியாக வைத்திருக்க கவிஸ் அறிவியல் உண்மைகளை நினைத்துக் கொண்டான். விசேஷமன் திணிவு தர ஆர்முடுகள் தன் மீது சரிந்த மேலே எவ்வளவு விசையை தன் மீது பிரயோகிக்கின்றது என கணக்கிட முயன்றான். ஆனால் அவன் சிந்தனைகளை ஒரு வலுவான மேகமூட்டம் மறைத்திருந்தது. கொங்கிரீட் தூணுக்கடையில் அவன் கால்கள் உணர்விழந்து கிடந்தன. தாகம் தொண்டையின் மேலணி இழையங்களை கடந்து ஆழமான நரம்புகளையும் பிழிந்து கொண்டிருந்தது. இனியும் அவனால் ஆவர்த்தன அட்டவணையில் ஐதரசனையும் ஒற்சிசனையும் மீட்டிக் கொள்ள முடியவில்லை. திடீரென ஒரு சத்தம். அது நிச்சயமாக பூமி சரிவதன் சத்தம் அல்ல, இயந்திர ஓசை, மனிதர்களின் குரல்கள். மற்ற உதவுக்கரன்ன எதற்கு உதவி செய்யுங்கள் என்று கத்த முயன்றான். ஆனால் தொண்டை வறண்டிருந்தது. எத்தனை முயன்றும் சத்தம் வரவில்லை. திடீரென மேற்பகுதியில் தோண்டத் தொடங்கினர். ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருளை கிழித்துக் கொண்டு அவனை நோக்கி வந்தது. பிளவிற்கிடையில் ஒரு முகம் தெரிந்தது. கூடவே நம்பிக்கையின் கீற்றும் தூசி படர்ந்த ஹெல்மெட்டுடன் பதற்றத்துடன் அந்த மனிதர் தனது குழுவை அணைத்தான். ஜோஹான் ஹாய் செல்டி ஹாய் ஜல்டி ஸ்டெச்சஸ் லேயோ, அவன் இருக்கின்றான் உயிருடன், ஸ்டெச்சஸை கொண்டு வாருங்கள். கவிஸ் ஒரு கணம் திகைத்து நின்றான். அது சிங்களம் இல்ல, ஹிந்தி. பாலிவுட் படங்களில் கேட்டிருக்கின்றான். சில வீரர்கள் குவிந்த கேட்களை அகற்ற ஆரம்பித்தனர். அவர்களின் உடை கவிச்சுக்கு புதிதாக தோன்றியது. புதிராகவும் பீட்டா டுமோட் ஜகபுரோமாட் ஹம் நிக்கல் லெந்த் என்று அந்த வீரர்கள் மென்மையாக சொன்னார். ஒக்சிஜன் பெற்றாக்குறையால் திணறும் கவிஸின் மூளைக்குள் ஒரே விஞ்ஞான விளக்கம் முறைந்தது. ஹிந்தி பேசும் படையினர். அப்படியானால் உலகம் நகர்ந்து விட்டது, எனது நாடு இடம்பெயர்ந்து விட்டது. அந்த மண் சரிவு இலங்கையை இந்தியாவுக்கு நகர்த்தி விட்டதா? குழம்பிய அவன் மனதில் அது சரியானது போல தோன்றியது. புவித்தட்டுக்களின் இயக்கம், கண்டங்களின் நகர்வு, மூளை சில வார்த்தைகளை நினைவூட்டியது. இது எல்லாம் உண்மையில் சாத்தியமா? கடலை கடந்து இலங்கையை இந்தியாவுக்கு நகர்த்து சென்று விட்டதாம். சிப்பாய் அவன் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மெதுவாய் தண்ணீர் கொடுத்தான். கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுக்கோங்கோ. நான் இந்தியாவிலா இருக்கின்றேன் என்று கவிஸ் மீண்டும் கேட்டான். சிப்பாயின் முகத்தில் புன்சிரிப்பு. கவிசை வெளிச்சத்தின் பக்கம் தூக்கி சென்றான். வானம் மாறவில்லை, ஆனால் குரல்களில் அந்நிய சாயல். சோர்வால் கவிஸ் மயங்கினான். டிஜிட்டல் ஒளி ஒழுங்கான ரிதம். கவிஸ் கண்களை திறந்தான். சேற்றின் மனமும் ஈர மண்ணின் வாடையும் இல்லாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக மருத்துவமனையின் வாசனை. அவன் உயர் தொழில்நுட்ப மருத்துவ வசதிகளுடனான கூடாரம் ஒன்றில் படுத்திருந்தான். இயந்திரங்கள் மென்மையாக ஒளித்தன. வெள்ளை கோட்டுடன் ஒரு மருத்துவர் அருகில் நின்றார். ஹிம்புன்வா டோகு டெகுஹா என்று மெதுவாக கேட்டார். கவிஸ் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தான். இன்னும் ஒரு அந்நிய மொழி, ஜப்பானிய மொழியா? அவன் குழப்பத்தை உணர்ந்த மருத்துவர் தலையசைத்து விட்டு ஆங்கிலத்தில் பேசினார். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். உங்கள் உடல்நிலையே ஸ்பரிசமாக உள்ளது. நீச்சத்து குறைவாக இருந்ததால் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கவிஸ் எழுந்திருக்க முயன்றான். மருத்துவரின் கையில் உள்ள உடையில் ஜப்பான் நாட்டு கொடி, உதய சூரியன். அவன் கூடாரத்தின் இடைவெளியை ஊடுருத்து பார்த்தான். ஒரு உயிர்ப்பான காட்சி. இந்திய ராணுவம். அவனை மீட்ட வீரர்கள் அவர்களுடைய இயந்திரங்களுடன் மண்ணை தோண்டி கொண்டிருக்கின்றார்கள். இடது பக்கம் பாகிஸ்தான் இலச்சினை அணித்த மருத்துவ அலீனர் இலங்கை படையினருடன் இணைந்து தெற்காலிய மருத்துவமனை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளப்பக்கம் ஜப்பான் மருத்துவ அணியின் மிகுந்த சிரத்தையுடன் காயமடைந்தவர்களை சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர். அவனை அதிர்ச்சியடைய வைத்த புவி நகர்வு புவியியல் அல்ல, மனிதநேயம். இலங்கை இந்தியாவுக்கோ ஜப்பானுக்கோ பாகிஸ்தானுக்கோ நகரவில்லை. சரிந்த மண்ணும் வீசிய சுழல் காற்றும் அளவுக்கு மீறிய மழையும் அவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றது. இது வலுவான புவித்தட்டுக்களின் பிணைப்பு. கவிஸ் நிம்மதியாக கட்டிலில் சாய்ந்தான். இனி விசை அல்லது ஆர்முடுகளை கணக்கிட வேண்டிய அவசியமில்லை. மனிதாபிமானத்திற்கு அளவும் பரிமாணங்களும் இல்லை. நன்றி என்று ஈனக்குரலில் கிசுகிசுத்தான். அவன் விசும்பல் காற்றின் அறிவியலை துளைத்துக் கொண்டு எல்லோருடமும் போய் சேரட்டும் என்று பிரார்த்தித்தான். எங்களை காப்பாற்ற வந்ததற்கு நன்றி. இந்த கதையை இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் வீரமான மீட்பு குழுவுக்கு அர்ப்பணிக்கின்றோம். எம்மை காவு கொண்ட இயற்கை பேரிடரில் மனிதநேயம் எல்லைக்கோடுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை நீங்கள் மீண்டும் நிரூபித்திருக்கின்றீர்கள். ஹசன் எதிரிசிங்க, தமிழில். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தகவல் பெட்டகத்திலிருந்து சில தகவல்கள். அன்றைய தமிழ்நாடு பற்றிய இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதிலே நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னர் மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்பதிலே விடாப்பிடியாக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தியவர்தான் திருமிகு சங்கரலிங்கனார். அவர்களை கடைசி வரை பாதுகாத்தும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிதான். தான் இறந்த பிறகு தனது உடலை கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதத்தின் போது கேட்டுக்கொண்டார் திருமிகு சங்கரலிங்கனார். அதன்படி இறுதி நிகழ்வை கம்யூனிஸ்ட் கட்சிதான் நடத்தியது. அந்த வகையிலே தமிழ்நாடு என்ற மாநிலம் அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டினுடைய மாநில சின்னங்களும் அறிவிக்கப்பட்டன. மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல், மாநில பழம் பலாப்பழம், மாநில மரம் பனைமரம், மாநில விளையாட்டு கபடி, மாநில பூச்சி தமிழ் மரபன் பட்டாம்பூச்சி, மாநில கீதம் தமிழ் தாய் வாழ்த்து, மாநில தினம் தமிழ்நாடு தினம், மாநில குறிக்கோள் வாய்மையே வெல்லும், மாநில மொழி தமிழ் செந்தமிழ் மொழி. அண்மையிலே இலங்கை திருநாட்டிலே இடம்பெற்றிருக்கின்ற தேசிய பேரிடரின் போது பல உலக நாடுகள் உதவி செய்திருக்கின்றன, தனி மனிதர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு உலக புகழ் பெற்ற உதய பந்தாட்ட வீரர், அவர் எவ்வாறு இலங்கைக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார், அவருடைய மனிதாபிமானம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களோடு நிகழ்ச்சியினூடாக கலந்து சிறப்பிப்பதற்காக இணைந்திருப்பவர் மீண்டும் வைஷ்ணவி.
இலங்கையை சீர்குலைத்த இயற்கையின் பேரிடர் அனர்த்தங்களை ஈடு செய்ய உலகின் மிகப்பிரபலமான உதைப்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இலங்கைக்கு கிடைத்த தனிப்பட்ட நிவாரண உதவியில் இது மிக பெரும் தொகையாகும். அதாவது பெயரிடப்படாத வகையில் இப்பாரிய உதவி இலங்கையின் அதிகார வங்கிக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அதனை ஆய்வு செய்ததில் அது ரொனால்டோவின் அறக்கட்டளை மூலமாக அனுப்பப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் ரொனால்டோ, நான் உதைப்பந்தாட்டத்தின் பெருமையை அறிவதற்கு முன்னமே மனிதநேயம் மற்றும் மனிதாபிமானம் ஆகியவற்றின் ஆழத்தை அறிந்துள்ளேன் என்று கூறியுள்ளார். உலகில் வாழ வேண்டிய மனிதன், கொடுப்பதற்கு இருப்பது மட்டும் முக்கியமல்ல, மனதும் வேண்டும். நன்றி.
இலங்கையின் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு ஆளுமையாக கருதப்பட்டவர்தான் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள். அவருடைய நினைவு தினம் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் சங்கீதா.
வணக்கம். அங்கீகரிக்கப்படாத தேசத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ராஜதந்திரி, டிசம்பர் 14 அண்டன் பாலசிங்கத்தின் நினைவு நாள். ஸ்ரீலங்கா அரசு தமிழர் தேசத்தை அங்கீகரித்தால் இலங்கை தீவில் வளமிக்க இரண்டு தேசங்கள் வல்லமை கொண்டு உருவாகும். அது ஒன்றுக்கொன்று சிநேகத்தையும் வளத்தையும் பகிர்ந்து கொள்ளும் என்ற கருத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அன்றைக்கு முன்வைத்தார். அதனை ஸ்ரீலங்கா அரசு ஏற்றிருந்தால், தமிழர் தேசம் மீது போரையும் ஒடுக்குமுறையையும் நிறுத்தியிருந்தால் இலங்கையின் வரலாறு வேறு விதமாய் எழுதப்பட்டிருந்திருக்கும். அண்டன் பாலசிங்கம் தமிழீழ தேசத்திற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மாத்திரமல்ல, உலகிற்கும் தேவையான ராஜதந்திரி என்பதுதான் பேருண்மையானது. தமிழ் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் அவர் ஒரு ஆயுதமற்ற போராளியாக, ஆனால் ஆயுதங்களுக்கு சமமான வலிமை கொண்ட சிந்தனையாளராக விளங்கினார் அண்டன் பாலசிங்கம். அரசியல், வரலாறு, தத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு கோட்பாட்டு வடிவம் கொடுத்த முக்கிய ஆளுமையே தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம். 1938ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் பிறந்த பாலசிங்கம் இளம் வயதிலேயே மார்க்சிய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவர். வீரகேசரி பத்திரிகையில் பத்திரிகையாளராக தனது பயணத்தை தொடங்கிய பாலசிங்கம் கொழும்பின் பிரித்தானிய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இணைந்தார். அங்கு பிரித்தானிய தூதரகத்தில் 10 ஆண்டுகள் கடமையாற்றியதனால் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றார். முதல் மனைவி இறந்த பின் ஆஸ்திரேலியரான அடேல் ஆனை லண்டனில் காதல் திருமணம் செய்து கொண்டார். தலைவர் பிரபாகரனுடன் தொடர்பு. 1970களில் இங்கிலாந்தில் வாழ்ந்த பாலசிங்கம் கொரில்லா போர் முறை குறித்த நூலை எழுதியிருந்தார். அதனை வாசித்த தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்க தலைவர் பிரபாகரன் பாலசிங்கத்துடன் தொடர்பு கொண்டதன் மூலம் பாலசிங்கத்திற்கும் புலிகள் இயக்கத்திற்குமான உறவு துவங்கியது. இந்தியாவில் அப்போது பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த விடுதலை புலிகளுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தும் போது பிரபாகரனுடனான தொடர்பு மேலும் வளர்ந்தது. 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இங்கிலாந்திலிருந்து வெளியேறிய பாலசிங்கம் தம்பதியினர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து அங்கிருந்து ஈழ விடுதலை போராட்டத்திற்கான பணிகளை செய்ய துவங்கினார். 1985 தீம்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசகராக செயலாற்றிய பாலசிங்கத்தின் நிலை காலப்போக்கில் புலிகள் இயக்கத்தில் பாலசிங்கத்தின் நிலை உயர்ந்து புலிகளின் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் உயர்ந்த அதேவேளை பிரபாகரனின் நெருங்கிய நண்பராகவும் மாறினார். ஏப்ரல் 2002 இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் முன்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் அத்திபூத்தாற் போல் எப்போதாவது ஒரு சில தடவையே நடைபெறும் பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு மொழிபெயர்ப்பு உதவிகளையும் செய்தார். மேற்குலகை புரிந்த ஆளுமை. கல்வியிலும் வாசிப்பிலும் ஆழமான ஆர்வம் கொண்ட அவர் தமிழர் பிரச்சினையை ஒரு உணர்ச்சி சார்ந்த கோஷமாக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் பிரச்சினையாக உலகிற்கு எடுத்து சென்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் அரசியல் கோட்பாடுகள், சர்வதேச அணுகுமுறைகள், பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகள் ஆகியவற்றை வடிவமைத்ததில் அவரது பங்கு அளப்பரியது. ஆண்டன் பாலசிங்கம் முதலில் மார்க்சியவாதியாக இருந்தவர், பின்னர் அதிலிருந்து தன்னை விலக்கி இளத்தமிழ் தேசியத்தை வரையறை செய்பவர்களில் முதன்மையான ஒருவராகவும் ஆண்டன் பாலசிங்கம் விளங்கினார். தமிழீழ விடுதலை புலிகளின் கற்றறிவு, அனுபவ அறிவு, ஆங்கில மொழி அறிவு, மிதவாத தன்மை, வெளி உலக பார்வை தொடர்பு, நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றை கொண்ட ஒரு மிக முக்கிய தலைவராக விளங்கினார். முற்போக்கான மேற்குலகை புரிந்த ஆளுமையாக இவரின் முக்கியத்துவத்தை பிபிசி ஆய்வாளர்கள் தமது ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக தங்களை தீர்மானிக்கும் உரிமையுடையவர்கள் என்ற கருத்தை உலக அரங்கில் தெளிவாக பதிவு செய்தவர் பாலசிங்கம். இந்தியா, நோர்வே உள்ளிட்ட நாடுகளுடன் நடந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் அவரது அறிவார்ந்த உரையாடல்கள் தமிழர் பிரச்சினைக்கு சர்வதேச கவனம் கிடைக்க செய்தன. அதாவது அங்கீகரிக்கப்படாத தேசத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ராஜதந்திரியாக ஆண்டன் பாலசிங்கம் பெயர் பதித்தார், தேசத்தின் குரலானார். இன்றும் அவரது உரைகளை கேட்கின்ற போது பெரும் அரசியல் பாடத்தை உரைக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்கின்றன. அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் வெறும் வன்முறையாக அல்லாமல் ஒரு மக்கள் இனத்தின் சுயமரியாதை, அரசியல் உரிமை, வரலாற்று நீதி ஆகியவற்றின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அவர் விட்டுச் சென்றுள்ளார். 2006 அவரது மறைவு பின்னாட்களில் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு பெரும் இடைவெளியை தோற்றுவித்தது. அவரது இழப்பு ஈழத்தமிழ் மக்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறும் நான் சங்கீதா. நன்றி, வணக்கம் நேயர்களே.
நேர்களே, நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் சில மணித்துளிகள் இருக்கின்ற இந்த நேரத்திலே சதி கோட்பாடு, அதாவது கன்ஸ்பிரசி தியரி என்ற தியரி பற்றி அண்மை காலங்களிலே பல இடங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இந்த கன்ஸ்பிரசி தியரிஸ் என்ற எண்ணக்கரு பற்றிய சில கருத்துக்களை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இந்த கன்ஸ்பிரசி தியரியை சதி கோட்பாடு என்று தமிழிலே சொல்கிறார்கள். இந்த சதி கோட்பாடு என்பதன் பொருள், ஒரு நிகழ்வு அல்லது சூழ்நிலை உண்மையில் வெளிப்படையாக தெரிகின்ற காரணங்களால் அல்லாமல் மறைவாக சில சக்தி வாய்ந்த மக்கள் அமைப்புகள் அல்லது குழுக்கள் திட்டமிட்டு செய்ததாக நம்புவது ஆகும். அதாவது நமக்கு சொல்லப்படும் காரணம் உண்மையில்லை, உண்மையை மறைத்து வேறு யாரோ கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பதே சதி கோட்பாடாகும். சதி கோட்பாடுகளின் முக்கிய அம்சங்கள், அதாவது கன்ஸ்பிரசி தியரியினுடைய முக்கிய அம்சங்கள், மறைமுக திட்டம், உண்மையை மக்கள் முன் மறைக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கை, சக்தி வாய்ந்த குழுக்கள் அதாவது அரசு, பெரிய நிறுவனங்கள், இரகசிய அமைப்புகள் போன்றவை சம்பந்தப்பட்டதாக கூறப்படுதல், ஆதாரம் குறைவு, தெளிவான நம்பகமான ஆதாரங்கள் இல்லாமல் சந்தேகங்கள் அடிப்படையாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள், பயம் மற்றும் சந்தேகம் மக்கள் மத்தியில் பயம் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் செயற்பாடுகள். பொதுவாக காணப்படும் சதி கோட்பாடுகளிலே சில முக்கிய அரசியல் நிகழ்வுகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை என்று கூறுவது, அல்லது தடுப்பூசிகள் அல்லது மருத்துவ சிகிச்சைகள் மக்களுக்கு தீங்கு செய்யும் என்ற நம்பிக்கையை கொண்டு வருவது, இயற்கை பேரழிவுகள் கூட மனிதர்களால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டவை என்ற கருத்துக்களை முன்வைப்பது, இவையெல்லாம் சதி கோட்பாடுகளின் சில பகுதிகள். ஏன் மக்கள் சதி கோட்பாடுகளை நம்புகிறார்கள்? அறிவு, அவர்களிடம் இருக்கின்ற அறிவு தட்டுப்பாடு அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற குழப்பங்கள். இரண்டாவதாக, அதிகமான தகவல். இந்த அதிகமான தகவல் என்பது ஃபேக் நியூஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இன்மைக்கு புறம்பான சில தகவல்கள். அதிகார அமைப்புகளின் மீதான அவநம்பிக்கை. மற்றது எளிய விளக்கம் தேடும் மனித இயல்பு. இந்த அடிப்படையிலேதான் சதி கோட்பாடுகளின் பாதிப்புகளை என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், தவறான தகவல்களை பரவுதல், சமூகத்தில் பிரிவு மற்றும் மோதல்கள் ஏற்படுதல், அறிவியல் மற்றும் உண்மைகளின் மீது நம்பிக்கை குறைந்து போதல். இதனை எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும்? எப்படி இந்த கான்ஸ்பிரசி தியரியை அணுக வேண்டும்? நம்பகமான செய்தி மூலங்களை சரிபார்க்க வேண்டும். ஆதாரங்களுடன் கூடிய தகவல்களையே நம்ப வேண்டும். விமர்சன சிந்தனையை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும். முடிவாக, எல்லா சதி கோட்பாடுகளும் உண்மையல்ல. உண்மையை அறிய அறிவியல் ஆதாரம், நம்பகமான தகவல் மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை என்பன மிகவும் முக்கியமானதொன்று என்பதையும் பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நல்லது நேர்களே, இந்த கான்ஸ்பிரசி தியரி, அதாவது சதி கோட்பாடு பற்றிய சில தகவல்களோடு தொடரும் பாடலோடு நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குரிய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் ஒருமுறை எமது நேர்கள் அனைவருக்கும் புதுவருட நல்வாழ்த்துக்களையும், நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த அனைவருக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர்ஏறி மென்குயில் தான் இசை முழங்க மீன்வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரவியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனி தொடுத்தான் பையமெல்லாம் வாழ்கவென்றே.
செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயர் கண்ணியே. கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயர் கண்ணியே. அன்பெழும் தங்கம் கலந்தின்பம் தரும் கண்ணியே. நிலையே உனது செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார். அழகு தமிழே பழகும் இசையே அமுத நிலையே உனது செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார். சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார்.
மனம் கொஞ்சம் மலர் மஞ்சம் அடைந்து
தந்தேன் இணைந்தென்றால் சுகம் காணுவோம்.